السلام عليكم.
وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. வாங்க உஸ்தாத்.
அம்மா என்ன சௌக்கியமா இருக்கீங்களா தங்கச்சி?
நலமா இருக்கிறோம்.
என்ன தம்பியோட என்ன கலந்துரையாடிக்கிட்டு இருக்கீங்க?
இன்றைக்கா இன்றைக்கு வந்து எப்போதும் பொது விஷயங்களை பேசுவோம்.
சரி,
இன்றைக்கும் ஒரு பொதுவா ஒரு சிறப்புக்குரிய நாள் இல்லையா? அதனால இன்று அன்னையர் தினமா, இன்ற நாளைக்கு நாளைக்கு அன்றைய தினம், அதனுடைய சிறப்புகளை ஒட்டி நாங்க பேசிட்டு இருந்தோம் சார்.
தாயார பற்றி நினைச்சிட்டீங்க?
ஆமா,
தாயார பற்றி நினைக்கிறதுக்கு வருஷத்துல ஒரு நாள் நம்மளுக்கு குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க. ஏன்னா சமுதாயத்துல தாய்மையினுடைய நிலைமைய அந்த அளவிற்கு சமுதாயம் மறந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகிட்டு வந்துருது.
நினைவு தூண்டல்.
அதாவது வருஷத்துல ஒரு நாள் இந்த தாய்மையை பற்றி தாயாரை பற்றி நினைத்து அதை விட்டு விடுறதுக்கு இல்ல, வருஷம் பூரா அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்கு அது ஒரு தூண்டுகோளாக, வருடமெல்லாம் அந்த தாய்க்கு கண்ணியம் கொடுப்பதற்கு ஒரு நினைவாக, வருடமெல்லாம் அந்த தாய் பாசத்தை நெஞ்சிலே சுமந்து கொள்வதற்கு ஒரு வடிகாலாக இந்த நாளை நாம் ஏற்றுக்கொள்ள.
அதுலயும் சார் குறிப்பா மறந்து விட்டவர்களுக்கு நினைவு ஊட்டுவதற்காக.
தங்கச்சி நல்லா சொல்றாங்க, மறந்து விட்டவர்களுக்கு நினைப்பதற்கு, மறந்தால் தானே நினைக்கணும் என்று சொல்கிறார்களே, அது போல மறந்து விட்டவர்களுக்கு நினைவூட்டுவதற்கு ஒரு நாளாக இந்த அன்னையர் தினம் அமைந்திருக்கிறது. என்ன தம்பி?
அது உண்மையான வார்த்தை தான் சார். பொதுவாக ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டுல வந்து இருக்கும் பொழுது தாய் தந்தையர்கள் பார்க்கின்றோம், பேசுகிறோம், எல்லாம் இது பண்ணாலும் பொதுவாக வந்து எல்லா அடிப்படையிலையும் தாய்க்கு ஈடாக எதுவுமே இல்லாத அளவுக்கு தாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்தை வந்து இந்த மாதிரி ஒரு நினைவூட்டத வந்து அன்னையர் தினங்கிற முறையில சொல்லும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு.
நினைவு தம்பி, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டாங்க, அதாவது தாயினுடைய பாதத்தடியில சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. முன்னாறு தடவை சொல்லும் போது சொன்னாங்க, அதாவது பெண்மையினுடைய நிலைமைகளை பத்தி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மையினுடைய நிலைமையை, தாயார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து இவைகளை பற்றியெல்லாம் ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பால் கொடுத்த செவிலி தாய், வளர்ப்பு தாய் வந்தாங்க. ஹலிமாமா ரசூல்லாவை பாக்குறதுக்காக வந்தாங்க. அப்படி வரும்பொழுது சில சஹாபாக்களுக்கு அவங்களை தெரியல. ரசூல்லா அவங்கள பார்த்த உடனே அவங்க மேல போத்தி இருப்பாங்கல்ல அங்கி, அந்த மேலாடைய அப்படியே எடுத்து தரையில விரிச்சு வாங்கமா உட்காருங்க அப்படின்னு அது மேல ஏறி உட்கார சொன்னாங்க. ரசூல்லா மேல போத்தி இருந்த துண்டை எடுத்து அங்கேயே எடுத்து கீழே விரிச்சு அது மேல அந்த வந்த அம்மைய அரை உட்கார சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ஏதோ அன்பா பரிவா பேசிட்டு இருந்தாங்க, இந்த அம்மாவோட பேசிட்டு இருந்தாங்க. அந்த அன்னை யாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு ரசூல்லாட்ட விட எடுத்துட்டு போயிட்டாங்க. போனதுக்கு முன்னாடி சுத்தி இருந்த சஹாபாக்கள்ட்ட என்ன கேட்டாங்க, இப்ப வந்துட்டு போனது யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாயகம்
ஒரு கேள்வி மாதிரி,
தெரியாத சஹாபாக்களுக்கு தெரிவிக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு போன. ஏன்னா ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப பாசமா, ரொம்ப பிரியமா, ரொம்ப நெருக்கமா நெருங்கி உட்கார்ந்து அமர்ந்து பேசிட்டு அவங்க போறாங்க. அவங்க வெளி கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூல்லாவே இது யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அப்ப ரசூல்லா சொன்னாங்க, இவங்கதான் எனக்கு பால் ஊட்டி வளர்த்த வளர்ப்பு தாய், செவிலி தாய். நாங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆஹா, ஒரு வளர்ப்பு தாய்க்கு பால் கொடுத்த ஒரு செவிலி தாய்க்கு இந்த அளவிற்கு ஒரு மரியாதையை, மேல போத்தி இருந்த அங்கேயே எடுத்து விரிச்சு அது மேல உட்காரக்கூடிய அளவிற்கு ஒரு மரியாதை கொடுத்து, ஒரு பாசத்தை காட்டி, இவ்வளவு பெரிய நெருக்கத்தை உண்டாக்கி இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பெற்ற தாய் இருந்திருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பணிவிட செஞ்சிருப்பாங்க.
உண்மையான
இதை விட ஆயிரம் ஆயிரம் கோடி மடங்கு அவங்களுக்கு மரியாதை செஞ்சிருப்பாங்களே, பணிவிட செஞ்சிருப்பாங்களே. ரசூல்லாவோட ஏக்க புன்னகையோட அவங்கள ரசூல்லாவுடைய முகத்தை பார்த்தாங்க சஹாபாக்கள்லாம். இப்ப ஒரு வளர்ப்பு தாய்க்கே இந்த அளவிற்கு மரியாதை கொடுத்தாங்கடா, பெத்த தாய்க்கு எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கணும் ரசூல்லா சொல்லி காட்டியிருப்பாங்க.
ஏன்னா
ரசூல்லா சொல்றாங்க, பெற்றோரின் முகத்தை பிரியத்தோடும் கருணையோடும் நோக்குவோனுக்கு ஒரு சுண்ணத்தான ஹஜ் நிறைவேறுது. ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அமல்கள்லயே.
காசு இருந்து போக முடியாத
லட்சோப லட்சம் ஆயிரக்கணக்கான வெள்ளிகளை நம்ம செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போறோம், எவ்வளவோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு போறோம், பயணங்கள்ல எவ்வளவோ துன்பம் வருது, அவ்வளவு சிரமப்பட்டு ஏற்படக்கூடிய அந்த ஹஜ்ஜு பயணத்தை எப்படி சொல்லிட்டாங்க,
சந்தோஷமான முறையில
பாக்குற ஒரு பார்வைக்கு அது
சொல்லிதான்.
அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க. மேல ரசூல்லா சொன்னாங்க, அதாவது அதிகாலை எழுந்தவுடன் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயினுடைய முகத்தை பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய ஆலயம் காபத்துல்லா ஷரீஃபை பார்க்கறதுக்கு சமம்னு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அளவிற்கு தாயினுடைய முகத்தை பாக்குறதுக்கே ஒரு பெருமைய ஒரு வர்ணிப்ப பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு சொல்லிருக்காங்கடா. அந்த தாயினுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு பாத்தீங்களா?
இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தாய் தந்தையர்களுக்கு மத்தியில வந்து பிள்ளைங்க வந்து மரியாதை குறைவா நடக்கிறாங்க. அதை பத்தி எவ்வளவோ போதனைகள்லாம் சொல்றாங்க, பள்ளி பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் போய் படிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இன்னும் தாய் தந்தையர்களுக்கு வந்து ஒரு அன்பை காட்டுறது, அவங்க மேல வந்து ஒரு மரியாதையை செலுத்தி நடக்குங்கிற ஒரு இதே வராத அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்களா சார்?
அதாவது
எதனால?
அதாவது நீங்க கேக்குறத பார்த்தா அந்த பெற்ற தாய் தந்தைகள் உயிரோட இருந்தும் அவங்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையை உங்களுக்கு செலுத்தலையே அப்படின்னு ரொம்ப வேதனையோட கேக்குறீங்க. உண்மைதான். அதாவது சில குடும்பங்கள்ல பார்க்கும் பொழுது நம்ம அந்நிய மனிதர்கள் அந்த குடும்பத்துல போய் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயங்களை கேட்கறதுக்காண்டி போகும்போது ஒரு பிள்ளையும் தாயும் பார்க்கும் பொழுது வேற வேற மாதிரியான உறவோ அப்படி நினைக்கிற மாதிரி தாயும் பிள்ளையும் நடந்துக்கிறாங்க. தாயார அந்த பக்கம் ஏதோ ஒரு வேலையா போறாங்க,
யாரோ எவரோ
பிள்ளை ஒரு பக்கம் போறாரு. இவங்களை ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது இது தாய் பிள்ளை தானா, இந்த பிள்ளைய இந்த அம்மா தான் பெற்றெடுத்துச்சா, அல்லது இந்த அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைதானா அப்படின்னு விளங்க முடியாத அளவுக்கு தாய் பிள்ளையினுடைய பாசம் முறிஞ்சு போய் கிடக்கு.
ஒரு வகையில புறக்கணிக்கிற போக்கு,
புறக்கணிக்கிறது மாதிரி பிளவுபட்டு போய் கிடக்கு. ஏண்டா இந்த தாய்க்கு காட்டக்கூடிய ஒரு தாய் பிள்ளை மீது காட்டக்கூடிய பாசத்தை காட்டுறதில்ல, பிள்ளை தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை செலுத்துறதில்ல, தாயினுடைய அரவணைப்புல இந்த பிள்ளை வளரலையோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முறையில இருக்கு. இந்த தாயும் என்ன செய்யணும், அந்த பிள்ளையை விட்டுறக்கூடாது, அணைச்சு அணைச்சு இழுத்து இழுத்து பிடிச்சு வைக்கணும். வயிற்றுக்குள்ளேயே இவங்க சுமந்தவங்கல்ல, வயிற்றுக்கு வெளியே வந்ததுக்கு பின்னால என்ன விதர்ப்பம் பார்க்க வேண்டியது இருக்கு? அவங்களுடைய ரத்தம் தானே. சில தாய்மார்கள் நினைச்சு பார்க்கணும்.
அதாவது இஸ்லாமிய போதனைகளை எடுத்துக்கொண்டோம்னா குர்ஆனும் சரி, நபிகளார் வாழ்ந்து வழிகாட்டிய வழியும் சரி, ரெண்டுமே வந்து தாய்க்கும் பெற்றோருக்கும் செய்ய வேண்டிய பணிவிடைகள் மரியாதைகள் இத பத்தி எல்லாம் எவ்வளவோ சொல்லியும் வழிகாட்டியும் இருக்கு நம்மளுக்கு. ஆனா இந்த போதனைகள் வந்து இவங்க வந்து முறையா அவங்களுக்கு தரப்படல, அல்லது அவங்க அதை பெறல, அவங்க அதை தேடி பெறல அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஒண்ணு, போதனைகள் சரியான முறையில போதிக்கப்படல. போதனைகள் சரியான முறையில போதிக்கப்பட்டாலும் விளங்கக்கூடியவங்க சரியான முறையில விளங்கிக்கிறல. இந்த ரெண்டு பக்கமும் குறைகள் இருக்கலாம்.
ஆமா,
ஏன்னா தாய் தந்தையர்களை வந்து நோவினை செய்யக்கூடியது இந்த இத்தகைய காலகட்டத்துல பெருகி போச்சுமா? சில குடும்பங்கள்ல தாயாரையே உதைக்கக்கூடியது, வெட்டக்கூடியது, நெருப்பு வச்சு கொளுத்தக்கூடியது, அவங்களுடைய நகைகளுக்காக அவங்களை குடும்பப்படுத்தக்கூடியது, அவங்களுடைய காசு பணத்தை பறிச்சுக்கிறதுக்காக அவங்களை நோவினப்படுத்துறது, ஏசுறது, திட்டு, இதெல்லாம் நம்ம பாக்குறோம்.
சொல்லுக்கே இடம் இல்லாம ஏதோ ஒரு எதையோ ஒண்ணு நோக்கி போய் கொண்டிருக்க மாதிரி மனித சமுதாயம் அப்படி போய் கொண்டிருக்குது.
அதாவது இப்படி போறதுல நாயகமே வந்து ஒரு வெறுப்பான ஒரு நிலைமையை சொல்லிட்டாங்க. அதாவது தாய் தந்தையர் நோவினை செய்வன நோக்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ எந்த வித வணக்கத்தை செஞ்சாலும் உன்னுடைய வணக்கம் உன்னுடைய பிழைகள் பொறுக்கப்பட மாட்டாது, உன்னுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இறைவனை வணங்கக்கூடிய வணக்கமே தாய் தந்தையருக்கு அடங்காத பிள்ளையை பத்தி ஏத்துக்கிறப்பட மாட்டாதுன்னா வேற என்ன இருக்கு?
ஒரு ஹதீஸ்ல இந்த தந்தையுடைய கோபம் இறைவனுடைய கோபம், தந்தையுடைய அன்பு இறைவனுடைய அன்பு எல்லாம் சொல்றாங்களா? இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லப்படுது, கேக்குறாங்க. ஆனா வந்து இதோடவும் வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு நாலஞ்சு பிள்ளைங்களா இருப்பாங்க. அப்ப அம்மா அப்பா இருக்கும் பொழுது கேப்பாங்க, நீ அம்மா பிள்ளையா அல்லது அப்பா பிள்ளையா? அம்மா வாங்கி கொடுத்த அம்மா பிள்ளை, அப்பா வாங்கி கொடுக்கலன்னா அப்பா பிள்ளை இல்ல அப்படின்னா சொல்லுவாங்க சார். இதனாலே ஒரு பிரிவு ஏற்படுத்து.
வளர்ப்பு முறையிலேயே வந்து ஒரு எதிர்மறையான சில பண்புகள் புகுந்து கொள்ளுது, அதுல ஏற்படுற தவறு தான். அதுல இப்ப நம்ம அன்னையர தினம்னு சொல்லி பேசிட்டு இருக்க வேலையில பிள்ளைகளுடைய கடமைய பத்தியும் பேசுறோம். அதே சமயத்துல அன்னையருக்கும் இது வந்து அவங்களுடைய பொறுப்புகளை உணர்த்துற தினமா தான் இருக்கணும்.
ஆமா, ஏன்னா பிள்ளைகளை பற்றியுமே மட்டுமே குறை சொல்லிக்கிட்டே போக கூடாதுமா? எத்தனையோ தாய் தகப்பனாலையும் சில பிள்ளைகள் வந்து கெட்டு போயிருக்காங்க, எத்தனையோ தாய் தகப்பனுடைய கொடுமையினாலையும் சில பிள்ளைகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. அன்றாட நம்ம பேப்பர்ல பாக்குறோம். இருந்தாலும் கூட இந்த தாய்மார்கள் பிள்ளையின் மீது கருணைப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அதையும் இவங்க ஏற்று நடந்துக்கிறணும். அவங்க பெற்ற பிள்ளை தானே, அவங்க ரத்தம் தானே, அவங்க உடம்புல சம்மந்து பெற்ற அந்த ரத்தம் தானே, இப்ப ஏன் அவங்களை பிடிக்கல?
அதாவது அதான் சார் நான் பாக்குறேன், அந்த அடிப்படையே வந்து நல்ல போதனைகளே அந்த வீட்டுல தொடங்கணும். அதுலயும் சொல்லப்பட்டிருக்க ஒரு ஹதீஸா என்ன, அது ஹதீஸா எனக்கு சரியா தெரியல, அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு வெள்ளை துணிய போலதான் சுத்தம் பரிசுத்தமா பிறக்குது. அதை வந்து யகுதியாகவோ எப்படியோ வளர்ப்பது வந்து அந்த பெற்றோரின். ஆமா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒவ்வொரு குழந்தையும் சாலியான அமைப்புல ஈமான தாங்கிக்கக்கூடிய அளவில இஸ்லாமிய அடிப்படையில தான் பிறகுது,
பரிசுத்தமான குழந்தையா தான்.
ஆமா, அது மாற்று பாதையில போறது தாய் தகப்பனுடைய வளர்ப்புல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதனுடைய முரட்டு பிடிவாத குணத்தை உருவாக்குறதும், அவங்களுக்கு ஒரு வெறுப்பான ஒரு நிலைமைகளை உருவாக்குறதும் சில தாய் தகப்பனாயிட்டும் வந்துருது. இப்படிப்பட்ட தாய் தகப்பன் வந்து கொஞ்சம் கவனமா தான் நடந்துக்கிறணும். ஏன்னு கேட்டா, தன்னுடைய செயலினால தன்னுடைய கொடுமையினால ஒரு பிள்ளை பாதிக்கப்படுது, அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிங்கறதே சில பெற்றோர்கள் நினைக்காம தான் இருக்காங்க.
இப்ப ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டா, இந்த காரியம் செஞ்சதுக்கு நன்றி, இதே மாதிரி நல்ல நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லணும்,
அவங்களை
பாராட்டணும். அதே மாதிரி ஒரு தவறான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த குழந்தைகிட்ட அன்பான முறையில கண்டிச்சு, இந்த காரியத்தை செஞ்சது வரைக்கும் சரி, இனிமேல் இந்த காரியத்தை செய்யக்கூடாங்கிற ஒரு கண்டிப்பும் அதுல இருக்கணும், இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீ எதை வேணாலும் செஞ்சுக்கோ, எதை வேணாலும் செலவு பண்ணிக்கோ, எங்க வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைகளை வந்து
பொடுபோக்கா
விட்டு விடுறதுனால எதிர்காலம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த குழந்தைகள் வீட்டுல இருந்துகிட்டு தாய் தந்தையரை வெளியேற்ற அளவுக்கு வந்துருது.
நல்ல பாயிண்ட்மா தம்பி சொல்றது. எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள சம்பவங்களை ஏதோ ஒரு குடும்பத்துல நடந்த ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறது மாதிரி இருக்கு. இப்படி நடக்குது சில குடும்பங்கள்ல, இப்படி நடக்குது. சில பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளையினுடைய ஒரு வாலிபரனுடைய ஒரு மகனுடைய சம்பாத்தியத்தை மட்டும் எதிர்பார்த்திருக்காங்க. அவர் மாச மாசம் ஏதாவது ஒரு தொகை நம்மளுக்கு கொடுத்தா போதும், அவர் எக்கேடு கெட்டு போனா என்ன, அவர் மனைவி மக்கள் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாம இருந்தா என்ன, அவர் மாச சம்பளம் மாதிரி நம்மளுக்கு ஒரு தொகைய ஒரு மானியமா கொடுத்துட்டா போதும், அவர் குடிச்சா என்ன, குடிகாரரா போனா என்ன, திருடரா போனா என்ன அப்படின்னு சில பெற்றோர்கள் ஏனாதானாலும் இருக்காங்க. இப்படி இருக்கவே கூடாது, இது தாயினுடைய அந்தஸ்துக்கே ஒரு ஈனம் தான். இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்து தாய்மார்கள்ட்ட இருக்க குடிகொள்ள கூடாது. எப்பவுமே ஒரு பிள்ளை நல்ல நிலைமையில இருக்கணும், நம்ம பெற்ற பிள்ளை எப்பவுமே சிறப்பா இருக்கணும், ஒரு அந்தஸ்தா இருக்கணும், குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலயும் சரி நாட்டிலயும் சரி உயர்ந்த மனிதன் அவன் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாயும் தகப்பன்னு நினைக்கணும்.
ஆமா சார், இந்த வேளையில எனக்கு ஒரு நினைவு வந்திருக்கு. அதாவது இப்ப பார்த்தோம்னா ஒரு பிள்ளைய வந்து நல்ல பிள்ளையா வளர்க்கறது பெற்றோரா ஆசிரியரா சமுதாயமாங்கிற கேள்விகளுக்குள்ளாக்கி பட்டிமன்றம்னும் பாட்டு மன்றம்லாம் நடக்குது. இந்த சந்தர்ப்ப இந்த தருணத்துல நான் என்ன நினைச்சு பாக்குறேன்னா, பெற்றோர் வந்து பிறந்தது முதல் பிள்ளைல வளர்க்கறாங்க, அவங்க அவங்களுக்குள்ள கடமைகளை அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி செய்தே தீரணும். அதே போல அந்த பிள்ளை ஆசிரியர்கிட்ட போகும்போது ஆசிரியர் தனக்குள்ள பணியை செய்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய போதனைகளை வழங்கணும். ஆக ரெண்டு சாராருக்குமே பொறுப்பு இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல உஸ்தாதோடைய கருத்து என்ன?
அதான் சொல்லிட்டீங்களே, ரெண்டு சாராருக்குமே பொறுப்பு இருக்கு. பெற்றவர்கள் வந்து பிள்ளையை வந்து நல்ல முறையில பேணி காத்து வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. ஆசிரியர் இடத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு கல்வி ஒழுக்கம் ஞானம் இவைகளை சொல்வது ஆசிரியருடைய கடமை. ரெண்டு பேரும் அவங்களுடைய கடமையை சரிவர நிறைவேற்றணும். இந்த ரெண்டு கடமைகளையும் ஏற்று இந்த பிள்ளை வந்து நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக வளர்வதற்கு இவருடைய கடமை. இந்த மூன்று பேருடைய கடமைகளும் ஒத்து வரும் பொழுது ஒரு வீடும் ஒரு குடும்பமும் ஒரு நாடும் ஒரு தேசமும் நல்ல முறையில முன்னேறுமா? இந்த அளவிற்கு ஒரு முன்னேற்றமான பாதையில போறதுக்கு பெற்றோர்களும் தயாராகிக்கிறனா? நீங்க போற வீட்டுகள்லயும் சொல்லுங்க, உங்களுடைய தோழிமார்கள்ட்ட சொல்லுங்க, தம்பி நீங்கள் பழகிற ஒரு இடங்கள்லயும் வீடுகள்லயும் சொல்லுங்க. அல்லாஹு தஆலா நம்மள உயர்ந்த ஒரு தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பிள்ளையா உங்களை எல்லாம் வாழ வைக்கணும்னு நான் துவா செய்யறேன். சரி, இன்ஷால்லா நான் போயிட்டு வர்றேன், மற்ற விஷயங்களை அப்புறம் பேசுவோம். 9:30 ஆக போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
இடம் பெற்றது இஸ்லாமிய குடும்பம். தயாரிப்பு உஸ்தாத் ஹாஜா மைதீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க வாங்க.
எப்படி
என்ன தங்கச்சி? நல்ல நல்ல சுகமா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
என்ன
இன்னைக்கு சனிக்கிழமை உங்க வீடு தேடி நான் வர்ற நாள், உங்களை சந்திக்கிறது வாடிக்கையான நாள் இது. நீங்களே நம்ம வீடு தேடி வந்துட்டீங்களே, என்ன விசேஷம்?
ஆமா, நேரமும் கிடைச்சது. அதே சமயத்துல தங்கச்சி சகோதரி ஜமீலா வந்திருக்காங்க. உஸ்தாது கிட்ட சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு பெறணும்னு.
அல்ஹம்துலில்லாஹ்,
அதோட அவங்கள இருக்கிறதோட கூட்டிட்டு வந்திருக்கேன்.
அப்படியா?
ஆமா
ஆமாமா. அதாவது ஒவ்வொரு விளக்கங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதும், கேள்விப்பட்டு அதை அறிஞ்சுக்கிறது தான் அறிவு வளர்ச்சிக்கும் வாழ்க்கையினுடைய தரத்துக்கும் அது உயர்வா அமையும். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க அடிக்கடி வந்து தெரிஞ்சுக்கிறவீங்க, நானும் வீட்டுக்கு வரும்போது கேட்டுக்கிறவீங்க. இப்ப தங்கச்சியும் இதுல ஈடுபடுத்திய விஷயங்களை, தீனியத்தான விஷயங்களையும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஒரு நல்ல பாணி தான் இது, அல்ஹம்துலில்லாஹ்.
ஆமா சார், இப்ப எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து மேலும் மேலும் அறிவை பெருக்கிக்க வழி ஏற்படாது. தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
ஆமா,
தெரிந்திருந்தாலும் அதை பத்திய நல்ல ஆழமான அறிவை தேடிக்கிறது சிறப்பா அமையும்.
தெரிஞ்சிருக்கிற விஷயங்களை பிறருக்கும் நம்ம தெரிவிக்கணும்.
ஆமா, தவறு சரிந்து நம்ம சரி பார்த்து அதுபடி வாழ்க்கையில கொண்டு போயிட்டு இருந்தா நல்லதா இருக்கும்.
ஆமாமா, அதாவது சொல்ல சொல்லத்தான் நம்மளுடைய தவறுகளும் அதுல உள்ள உயர்வுகளும் தெரியும். ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக்கலாம். அதாவது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய அறிவு களஞ்சியம், மாமேதை, அறிவுலயே மிக சிறந்த ஞானி அவங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து ஒரு நாள் கேட்கிறார், நீங்க அறிவின் மேதையா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய அறிவு களஞ்சியமா இருக்கீங்க, இந்த அளவுக்கு நீங்க எப்படி அறிவு தேடிக்கிட்டீங்க, ஞானத்தை தேடிக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்கிறார். அவங்களுடைய அறிவை எப்படி வளர்த்துக்கிட்டாங்க, கல்வியை எப்படி தேடிக்கிட்டாங்க. அப்ப அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு சொல்றாங்க, அப்படி ஒண்ணும் பெருசா நான் ஒண்ணும் செஞ்சுக்கறல, அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பிறருக்கு நான் சொல்லி கொடுப்பேன், சொல்லுவேன், அதை நான் மறைக்க மாட்டேன். திரும்ப இன்னொரு பழக்கம் என்கிட்ட இருக்கு, என்னன்னு கேட்டா, எனக்கு தெரியாத விஷயங்களை பிறர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நான் கேட்கறதுக்கு வைக்கப்பட மாட்டேன் அப்படின்னாங்க. அப்ப இந்த அடிப்படையில பாக்கும்போது தங்கச்சி ஜமீலா சொல்ற மாதிரி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றதும் தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் அது ஒரு பெரிய அறிவான ஒரு விஷயம்.
ஆமா சார், அதாவது எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, மேல் மேலும் கிடைக்கக்கூடிய பல தகவல்கள் நம்ம வந்து அடையாம போயிருது.
நம்மள நாமே பெருசா நினைக்கும் பொழுது நம்மளுடைய தவறுகள் வெளியே தெரியாது, அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான முடிவுல நம்ம இருக்க முடியாது. நம்மளே நம்ம மெச்சுக்கிற போது நம்ம வந்து அதுல வீணா போயிரும்.
ஆமா, அதே சமயத்துல புத்தா சொன்ன மாதிரி இமாம் ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பத்தி
சொன்னீங்கல்ல,
அவங்க வந்து தனக்கு தெரிஞ்ச ஞானத்தை மற்றவங்க கிட்ட கற்றுக் கொடுத்ததன் வழி என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு அந்த ஞானம் பூரா நிலைத்து நின்றது அவங்களோட சிந்தனைகள்ல. அதே போல நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்ல போகும்போது அந்த சிந்தனைகள் நம்ம நெஞ்ச விட்டு அகலாம நீடித்து நிலைத்து இருக்குது.
ஆமா, அது அதாவது திரும்ப திரும்ப அதை சொல்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர்றாங்கல்ல. நாம பல நூல்கள்ல, பல ஹதீஸ் மஜ்லிஸுகள்ல, சில திகர் மஜ்லிஸுகள்ல பல விஷயங்களை கேட்டிருப்போம். அந்த விஷயங்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, எத்தனையோ மாசங்களுக்கு முன்பாக கேட்டிருப்போம். அது நம்மளுக்கே மறந்துருக்கும். ஆனா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பலர்கிட்ட கலந்து பேசும் பொழுது நம்மளுக்கு அது டக்குன்னு நினைவு வருது. பாருங்க, ஆஹா, அந்த மஜ்லிஸ்ல அந்த உஸ்தாத் அப்படி சொன்னாங்களே, இந்த புக்ல இப்படி படிச்சமே அப்படிங்கிற ஒரு நினைவு வருதுல, அது நம்மளுடைய வாழ்க்கையும் பண்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு முயற்சி அமையுது.
அதுலயே உஸ்தாத் இப்ப மஜ்லிஸ்னு சொன்னீங்க, அதான் வந்து நானும் தங்கச்சி வந்து இந்த மாதம் வந்து அன்னையர் தினத்தை சிறப்பா
கொண்டாடணும்.
அதை ஒட்டிய சில நிகழ்ச்சிகள் நடக்குது.
சரி,
அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இருக்கிறோம். அது தொடர்பாக உஸ்தாத் கிட்ட சில விளக்கங்கள் கேட்கணும்.
அன்னை தினங்கிறது ஒரு பெரிய நாளாக கொண்டாடப்படுகிறது. அன்னையர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை, அந்த நாள்ல வந்து ஒரு இஸ்லாமிய மக்கள் நாம வந்து அன்னையர்களுக்கு வந்து எப்படி நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றத உஸ்தாத் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல கேள்விமா. அதாவது அன்னையர்களுடைய தினத்தை கொண்டாடக்கூடிய நாள் இது. நாம வந்து எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் ஒரு அண்ணன் இல்லாம நாம் பிறக்கல, ஒரு தாய் இல்லாம ஒரு பிள்ளை இல்ல, ஒரு விதை இல்லாம ஒரு மரம் இல்ல, ஒரு நதி இல்லாம ஒரு கடல் கூட இல்லைன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலைமைகள்ல ஒரு அண்ணன் இல்லாம நீங்க இல்ல, நான் இல்ல, தங்கச்சி ரேஹான் இல்ல, இப்படிப்பட்ட நிலைமைகள்ல நம்ம அன்னைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவங்க கொடுக்கக்கூடிய மாண்பு, இவைகளை எல்லாம் குர்ஆன் ஷரீஃபிலையும் ஹதீஸ்லயும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடைமுறையிலையும் ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்லியிருக்காங்க. பொதுப்படையா என்ன பொறுத்தவரையிலும், நான் படிச்சதுலயும் நான் கேள்விப்பட்டதுலயும், இஸ்லாமிய மார்க்கம், குர்ஆன் ஷரீஃபு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, இவைகள் அன்னைக்கு கொடுத்த மரியாதை, மாண்பு, கடமை உணர்ச்சி, இதுகளை மற்ற எதுவுமே கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன், துணிஞ்சு சொல்லணும். இந்த அளவிற்கு ஏன்னா ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய சொர்க்கம் உங்களுடைய அன்னையின் பாதத்தடியில் இருக்கிறது. இதை விட ஒரு பெருமை, இதை விட ஒரு சிறப்பு என்ன? தாயினுடைய பாதத்துக்கு கீழேயே நம்முடைய வாழ்க்கை அமைச்சு தந்துட்டாங்களே. நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் தாயினுடைய பாதத்தை அடியில தான் இருக்கு, நம்மளுடைய சொர்க்கமே அங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்னைக்கு சூடக்கூடிய மாண்பு, அந்த அன்னைக்கு சூடக்கூடிய ஒரு பெருமை இதை விட இருக்க முடியுமா?
தாய்க்கு வந்து தாய் தந்தையருக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து வாழாத பிள்ளைகள் மற்ற யாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்க போறதில்ல.
ஆமா, ஏன்னா அவங்க பார்த்த முதல் பெரியவர்கள் தாய் தந்தை தான். அவர்கள் ரொம்ப ரொம்ப அண்டி வாழக்கூடிய பெரியவர்கள் தாய் தந்தை
தான்.
காரண கர்த்தா, தலை வாசல் அவங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கே நம்ம மரியாதை கொடுக்கல, நன்றி செலுத்தல, அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யலனா அந்த பிள்ளைகள் யாருக்கு செய்ய போறாங்க? இப்படிப்பட்ட நிலைமைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறனா, ஏன்னா அல்லாஹு ஜல்லஷானு தலா குர்ஆன் ஷரீஃபில சில விஷயங்களை ரெட்டை ரெட்டையா சொல்லி காட்டுறான். அல்லாஹுக்கு சில நவீனமான ஒரு போக்குகள்ல குர்ஆன் ஷரீஃபை அமைச்சு காட்டும் பொழுது சில இரட்டை இரட்டை உபதேசங்களை அல்லாஹு ஜல்லஷானு தலா என சினைச்சு காட்டுறான். அதுல சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இந்த தொழுகையும் தர்மத்தையும் இணைச்சு காட்டுறான். தொழுகை நேமமா இடைவிடாமல் அனுதினமும் தொழுங்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜக்காத்துகளை தர்மத்தை கொடுங்க, ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த தொழுகையும் தர்மத்தையும் இணைச்சு சொல்றான். சில இடங்கள்ல சொல்லும் பொழுது அத்தியாவுல்லாக வாத்தியாவுர் ரசூல், அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். இப்படி நடக்கும் பொழுது வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை மீறி நடக்காமல் பணிந்து நடக்கும் பொழுது நாம் வழி தவற மாட்டோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம். இது ஒரு வெற்றி பாதையாக, வெற்றி வாழ்க்கையாக அமைந்துடும். இது அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அடிக்கடி சொல்றான், வாத்தியாவுல்லாஹ வாத்தியாவுர் ரசூல். திரும்ப அல்லாஹ் மூணாவது காரணத்தை சொல்லும் பொழுது அனிஷ்குருலி வலிவாலிதைய, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்துங்கள். இந்த நன்றி செலுத்துற விஷயத்தை
தனக்கு அடுத்த நிலையில
ஒட்டி காட்டுறான் பாருங்க. எப்படி தொழுகையும் தர்மத்தையும் ஒட்டி காட்டினானோ, எப்படி அல்லாஹ்வுடைய பாதையும் அல்லாஹ் ரசூலுடைய பாதையும் பின்பற்றி நடங்கன்னு ஒட்டி காட்டினானோ, இதே போல அல்லாஹ்வாகிய எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் போது அல்லாவுக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு நன்றிய அந்த பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு செலுத்தணும். என்னமா ஜமீலா விளங்குதா? இந்த அடிப்படையில தாய் நீங்க கேட்டீங்க இப்ப கொஞ்சம் முந்தி தாய் தகப்பனுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறது பரலு கட்டாய கடமை ஒரு மனிதனுக்கு, அது அல்லாவே குர்ஆன் ஷரீஃபின் மூலமா அவனுக்கு நன்றி செலுத்துறதோட சேர்த்து கொடுத்துட்டான். இப்ப என்ன நினைக்கிறீங்க?
ஆமா சார், இப்ப நம்ம பாக்குறோம் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தாத சிலர் என்ன செய்யறாங்க, சும்மா ஒரு செலுத்துவது போலயும் பெரிதாக காட்டிக்கிறாங்க சில பேரு. எல்லாமே ஆமா, ஒரு நடிப்புக்கு ஒரு வெளிவடம் போல இருக்கிற சிலர் இருக்காங்க. ஆனா வெளி உலகத்துல பலர்கிட்ட பல வகையில நல்ல விதத்துல நடமாடிக்கிறாங்க, ஆனா தாய் தந்தையருக்கு அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. தாய் தந்தையர்களை இப்படி சிலர் இருக்கிறாங்களே.
அதாவது வீட்டுக்குள்ள வந்து அவங்களை குடும்பப்படுத்துறது, உறவினர்களுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக என்னுடைய தாய் தான், என்னுடைய தந்தை தான், எங்க அம்மா அப்படி, நான் அப்படி சவரண பண்றேன், அவ்வளவு காசு கொடுக்கறேன், செலவுக்கு செய்யறேன் அப்படின்னு போய் சொல்றது. அவங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து அரை காசு கூட கொடுக்கறது இல்ல. மற்றவங்களுக்கு மத்தியில அந்த தாயாரையும் தகப்பனாரையும் ரொம்ப மதிக்கிறது மாதிரியும் பேன்றது மாதிரியும் காட்டிக்கிறது. வீட்டுக்குள்ள வச்சு அவங்கள கொடுமைப்படுத்துறது, சித்திரவதை பண்றது.
அதாவது அந்த குடும்ப சித்திரவதை சொல்லும் போது கூட சார், செயலால இல்ல, அவங்கள வந்து புறக்கணிக்கிறது மாதிரி எல்லாம் செய்யறது. அதாவது உடல் அளவுலயோ அது இல்ல, மனத்தளவுல அவங்களுக்கு வேதனை கொடுக்கும்.
இதை குறிச்சுதான் அல்லாவே குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லிட்டான், வலாத்த குல்லகுமா உஃபின், அதாவது சி என்ற உதாசீனமான சொல்லை கொண்டு கூட அந்த தாய் தகப்பனை நீங்க சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை கூட போட்டு உபயோகிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் அவங்க மனசஞ்சலப்படும் முடியான வார்த்தைகளை சொல்ல முடியுமா? இது ஒரு நன்றியாகுமா?
சார், நம்ம இஸ்லாமிய போதனைகளோட சிறப்பை பார்க்க போகும்போது பெற்றோர்கள் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு செய்யற பணிவிடைகள் இல்ல, அவங்க இறப்புக்கு பிறகு செய்ய சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அதை பத்தி உஸ்தாத் விளக்கம் தரணும்.
அதாவது இதை பத்தி நீங்க இன்னைக்கு கேக்குறீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில அப்பவே
கேட்டுட்டாங்க.
2000 வருஷத்துக்கு முதல்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே சிலவங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் வந்து தாய் தகப்பனுடைய பெருமைகளையும் அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் அவங்களுடைய அருமைகளையும் சொல்லி காட்டும் பொழுது சில சகாபாக்களுக்கு தாய் தந்தை மௌத்தா இருப்பாங்கல்ல, இறந்திருப்பாங்கல்ல, அவங்க ஏக்கமா ஏங்கி போய் உட்கார்ந்துட்டு கேட்டாங்க, இப்படி ரசூல்லா சொல்றாங்களே, நம்மளுக்கு தாய் தகப்பன் இல்லையே, தாய் தகப்பன் இருந்தாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை செய்யலாமே நம்மளுக்கு இல்லையே, இதை பத்தி கேப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சாபி கேக்குறாங்க. யார சொல்லலாம், தாய் தகப்பன் இருக்கக்கூடியவங்க நீங்க சொல்றது மாதிரி பணிவிடைகளை நன்றியை செலுத்தலாம், ஆனா தாய் தந்தையர்கள் இல்லாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆமா அப்படியே இருக்கும் தான் தாய் தந்தையில் இல்லாம. அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும், தாய் தகப்பனார் என்ன உங்களுக்கு உபதேசம் செய்தாங்களோ அவங்க அதை நீங்க தவற விடாம கடைபிடிச்சு நடக்கணும். அவங்களுடைய சொல்ல அவங்களுடைய மறைவுக்கு பின்னாலையும் நீங்கள் மீறி நடக்க கூடாது. அவங்க பெற்றெடுத்த உங்களுடைய சகோதரரை நீங்க கண்ணியப்படுத்தணும். அவங்களோட தாய் தகப்பனோட உடன் பிறந்த சகோதரர்கள், இப்ப சின்னம்மா பெரியம்மா சின்ன சிறிய தந்தை பெரிய தந்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். ஏன்னு அவங்க அவங்களுடைய ரத்தத்தின் ரத்தம், அவங்களுடைய அந்த உடன் பிறப்பு பாருங்க, அந்த உடன் பிறப்புக்கு கூட ஒரு தாயினுடைய பிறந்த உடன் பிறப்புக்கு கூட மரியாதை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த தாயினுடைய பெருமையை பாத்தீங்களா.
அந்த சொல்லப்பட்டிருக்கு
அல்லாஹ் ஜல்லஷான உத்தலா குர்ஆன் சரிபடியே கூறி இருக்கின்றான் அந்த ஆயத்தை, அதாவது வகுர் ரப்பி ரஹ்மா கமா ரப்பயானி சகீரா, அதாவது நீங்கள் சிறு குழந்தையாக இருந்த பொழுது எப்படி பரிபாலித்து பரிவுடன் கருணையுடன் வளர்த்தார்களோ அதே போன்று இறைவா நீயும் அவர்களுக்கு அருள் புரி, நீயும் அவர்களுக்கு கருணை புரி, உதவி செய்ய அப்படின்னு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. என்கிட்ட நீங்க கேளுங்க உங்களுடைய தாயார பத்தி, உங்களுடைய தகப்பனுக்காக என்கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க துவா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹு தாலாவே குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்ப அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலையும் கூட நீங்க உங்களுடைய தாய்க்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னது நம்மளுடைய திருமறை குர்ஆன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான்டா தாயினுடைய பெருமை எப்படி இருக்கும். அப்ப அவங்க நம்ம கண்ணுக்கு முன்னால மறைஞ்சிட்டாங்க, அவங்களுடைய கபூர்ல அடங்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு மறந்துடலாமா?
ஆமா சார், அதுலயும் நம்ம வந்து ஈருலக பேரு, இம்மை மறுமையாகிய ஈருலக
பேரண்டையும் நம்பி இருக்கோம், ஈமான் கொண்டிருக்கோம்.
அதனாலதான் இவ்வளவு வலியுறுத்தப்படுது, உலகத்துல வேணும்னா நம்ம சுக வாழ்க்கை வாழ்ந்துடலாம், ஆனா ஆகிரத்துல நமக்கு தெரியாது எப்படின்னு சொல்லி, அதுக்காகத்தானே நன்மை தேட சொல்ல சொல்லப்பட்டிருக்கு.
இப்படிப்பட்ட நன்மைகளை வந்து தாயாருடைய தாயாருக்கு செய்யக்கூடிய பணிவிடையிலையும் தாயாருக்கு செலுத்தக்கூடிய நன்றிகளையும் நம்ம காட்டணுமா? அப்படிப்பட்ட நிலைமைகள்ல தவறி நடக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும்.
இப்ப உள்ள உஸ்தா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உள்ள வாழ்க்கையில மனிதர்கள் பொருளாதாரத்தை தேர்ந்த இதுல நம்ம இப்ப புறக்கணிச்சிடுறாங்க, இப்ப இருக்கிற தாய் தந்தைய புறக்கணிச்சாங்க, இந்த மாதிரி முதியோர் இல்லத்துல எல்லாம் கொண்டு விட்டுறாங்க. அத பத்தி உஸ்தாஸ் என்ன நினைக்கிறீங்க?
ரொம்ப கொடுமை மாது, ரொம்ப கடுமையான வாழ்க்கை அது. அதாவது அவர் ஒரு குழந்தை பிறந்து கிடக்கும் பொழுது தன்னால எழுந்து நடக்க முடியாது, தன்னால எதையும் எடுத்து சாப்பிட முடியாது, தாகம் அடிச்சா கூட தண்ணீரை எடுத்து குடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஊனம் உள்ளவன் போல, முடவன் போல, குருடன் போல, ஊமையன் போல கிடந்த குழந்தைய அந்தந்த நேரத்துக்கு தூக்கி, இந்த நேரம் நேரமாச்சே, 3 மணி நேரம் ஆச்சே, நம்ம குழந்தைக்கு அமுது ஊட்டி பால் ஊட்டி அவருக்கு பசிக்குமே அப்படின்னு அந்த தாய் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை எடுத்து பால் ஊட்டுறாங்க. அவங்களுடைய பசியை இவங்களா உணர்ந்து செய்யறாங்க. இவங்க குழந்தைக்கு பசிக்குதோ இல்லையோ அதுக்கு தெரியாது, இது சொல்றதுக்கு வாய் இல்ல மொழி இல்ல. அப்படிப்பட்ட குழந்தையை எடுத்து இவங்க பால் ஊட்டி அந்த நேரத்துக்கு பசியை அடக்குறாங்க. ஒரு குழந்தை சுத்தமாக இருக்கணுமே அப்படின்ட்டு அந்த குழந்தையை குளிப்பாட்டி சோப்பு போட்டு வாசன திரவியங்கள்லாம் போட்டு புட்டாமா போட்டு அழகுபடுத்தி அதை எடுத்து அவங்களே மோந்து பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தையை அள்ளி நெஞ்சோட அணைச்சிக்கிறாங்க, ஒரு ஆசையை பரிமாறிக்கிறாங்க. இதே நேரத்துல அந்த குழந்தைய இதுக்குதான் அல்லாஹ் ஜல்லஷான சொன்னா, நீங்க சிறுவர்களா இருக்கும் பொழுது எப்படி பரிபாலிச்சாங்களோ அதே போல அல்லாஹ் நீ அவங்களை பாதுகாத்துக்க, நீ அவங்களை பணி செஞ்சுக்க, உதவி செஞ்சுக்க அப்படின்ட்டு. இதே போல இந்த நிலைமையை நினைச்சு பாக்கணும். இன்னைக்கு ஒரு மனிதன் கையில காசு வந்துருச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு, ஆனா இந்த தாய் தகப்ப வந்து போயிட்டாங்கன்னு போனதுதான். இது மாதிரி தாயினுடைய அருமை பெருமையில சொல்றதா இருந்தா நாளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், காலமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்கள் நிறைய இருக்கு, பெற்றோரை பேணுதலை பத்தி இன்ஷால்லா மீண்டும் இதை பத்தி நம்ம பேசுவோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம் சார்.
நல்லபடியா போயிட்டு வாங்க, மஜ்லிஸ்க்கு போயிட்டு வந்து போன் போடுங்கம்மா.
சரி சார், அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
இடம்பெற்றது இஸ்லாமிய குடும்பம், தயாரிப்பு உஸ்தாத் ஹாஜா மைதீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
வாங்க உஸ்தாத்.
என்னமா தங்கச்சி தம்பி எல்லாம் நல்லா இருக்கீங்களா, சௌரியமா இருக்கீங்களா?
நல்லா இருக்கோம் சார்.
நீங்க
எப்படி இருக்கீங்க? சௌரியம் தானே?
நல்லா சௌரியமா இருக்கேன் தம்பி.
வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க?
நல்லபடியா இருக்காங்க.
நல்லா இருக்கிறாங்களா?
நல்லா இருக்காங்க.
என்ன உஸ்தாத் ஒரு வகையா சலிப்பா பேசுறீங்க?
அப்படியா?
சோர்வா தெரியுது.
ஆமா, வரும்போது உங்க வீட்டுக்கு வரணும்னு நீ எடுத்து வச்சுதான் வந்தேன்.
சரி,
ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் அதிகமான நாளாச்சு. சரி, அவர் வீட்லயும் போய் எட்டி பாத்துட்டு சேம நிலங்கள்லாம் விசாரிச்சுட்டு தொழிலாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு நுழைஞ்சு பேசிட்டு வந்தேன். அதுல பாருங்க, சஞ்சலமான ஒரு சூழல்கள் வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து பிறந்துச்சு. அதான் அவருக்கும் சில வழக்கங்களை சொல்லிட்டு இப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப உங்க வீட்டுக்கு நான்
வந்திருக்கேன்மா. ஒரு அவலையான ஒரு துக்கமான ஒரு
அத கேக்குறீங்களா? வேற ஒண்ணு இல்ல, நடைமுறையில நம்ம மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இஸ்லாமிய குடும்பங்கள்ல நமது குடும்பங்கள்ல எப்படி எப்படி நடக்குது அப்படிங்கறத நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு. பழக்க வழக்கங்கள்ல வந்து பெற்றெடுத்த குழந்தைய கூட சில குழந்தைகள் மூணாவது குழந்தை அதிர்ஷ்டம், அஞ்சாவது குழந்தை அதிர்ஷ்டம், நாலாவது ஆணா பிறந்தா நல்லா இல்ல, மூணாவது ஆணா பிறந்தா நல்லா இல்ல, இப்படி எல்லாம் ஆணும் பெண்ணுக்கு மத்தியில நம்பர் வச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்க ரொம்ப கொடுமையான விஷயமா தெரியும்.
ஆமா சார், நீங்க சொல்லும் போது எனக்கு கூட ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. நான் கூட சில நண்பர்கள் வீட்டுல பாத்துருக்கேன், இந்த புள்ள பிறந்ததுல இருந்து இந்த குடும்பத்துக்கு கஷ்டம், அந்த புள்ள பிறந்ததுல இருந்து அந்த குடும்பத்துல ரொம்ப வசதி, அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கறதே ஒரு பெரிய ரஹமத். ஆண் பிள்ளை ரஹமத்து, பெண் பிள்ளை பரக்கத்து, இதுதான் நம்மளுடைய தத்துவம். இப்படிப்பட்ட நிலைமையில ஆண் பிள்ளை பெற்றவங்களை பூரா சந்தோஷமான தம்பதிகள், ஒரு வெற்றியான தம்பதிகள், ஒரு அதிர்ஷ்டக்காரவங்க அப்படின்னு சொல்றதும், பொம்பளை பிள்ளைய பெற்றவன் ஆண்டி ஆயிருவான், அரசன் கூட அன்றாடம் காட்சி ஆயிருவான் இப்படின்லாம் அவனை பத்தி ஒரு தாழ்வான ஒரு மனப்பன்மையில பேசுறதும், இது என்ன ஒரு அர்த்தம் எனக்கு ஒன்னும் புரியல.
ஒரு ஒவ்வொரு மனிதர்களும் திருமணம் செஞ்சு எத்தனையோ ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. இதே காட்டிலும் ஒரு பரிதாப நிலை எங்க போய் சொல்றாங்க?
எங்க இருக்கு பாத்தீங்களா?
இன்னைக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தா அதிர்ஷ்டம், பெண் குழந்தை பிறந்தா நஷ்டம்னு சொல்றாங்க.
சார், எத்தனையோ குடும்பங்கள்ல பாக்குறோம், வெறும் பெண் பிள்ளைகளா பிறந்திருந்து அந்த குடும்பம் எப்படியோ தல சிறந்தெல்லாம் இருக்குது.
ஆமா,
ஆண் பிள்ளைகளா பிறந்து அந்த குடும்பம் மிகவும் கீழ்த்தரமான நிலைக்கு போயும் இருக்குது.
ஆண் பிள்ளைகளை பெற்ற எத்தனையோ பெற்றோர்களை நம்ம பாக்குறோமா? ஆண் பிள்ளைகள் நம்மளுக்கு சம்பாதிச்சு போடுவான், சம்பாதிச்சு போடுவான் அப்படின்னு கனவு கண்டு இருந்த பெற்றோர்கள்லாம் அவதான். அந்த ஆண் பிள்ளை ஒரு நிக்காக பண்ண உடனே மாமியாவ தாயாகவும் மாமனார தகப்பனாராகவும் நினைச்சு, மனைவியோட கூட பிறந்தவங்களை எல்லாம் அண்ணன் தங்கச்சியா நினைச்சு அவங்க பின்னாலேயே போய் பெற்றோர்களை பக்தர்களை ஆக்கி விட்டுட்டு போன கதையை நம்ம பாக்குறோம். பெண் குழந்தையை பெற்றவங்க தாய் தகப்பனை கண்ணியப்படுத்தி அரவணைச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சவர்ணைகளை செய்யக்கூடிய கதைகளையும் சரித்திரங்களையும் நம்ம பாக்குறோம். எல்லா ஆண் பிள்ளைகளும் அப்படி இருந்துட மாட்டாங்க, எல்லா பெண் பிள்ளைகளும் இப்படி இருந்துட மாட்டாங்க. ஒரு கலப்பான ஒரு நம்ம மேடு பள்ளம் நிறைந்ததுதானே வாழ்க்கை. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அது அதிர்ஷ்டமான குழந்தை, இது அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தை, இது தருத்திரியம், இது பீடை அப்படின்லாம் நம்ம ஒதுக்க கூடாது. இப்ப நம்ம போயிட்டு வந்த குடும்பத்துல அதத்தான் அவர் சொல்றாரு. எப்படின்னு கேட்டா, இந்த மூணாவது குழந்தை பொம்பளை பிள்ளை இருக்க, இந்த நசிரின் கையால காலையில நான் சாவி வாங்கி போய் கதறைய திறந்தா அல்லாஹு அக்பர், அப்படி தாத்தா வியாபாரம் நடக்கும். இந்த பயம் இருக்கான, இந்த ரெண்டாவது பயம், இவன் கையால சாவியை வாங்கிட்டு போனா அன்னைக்கு போறான் தரித்திரியம், ஒண்ணும் விளங்காது அப்படின்னாரு. எனக்கு கோபம் வந்துருச்சு. அவர் பெற்ற பிள்ளை, அவர் ரத்தம், அவர் வளர்த்த குழந்தை, இதுலயே அவர் பாகுபாடு பிரிச்சாருன்னா பின்னால அந்த அண்ணன் தங்கச்சி எப்படி ஒற்றுமையா இருப்பாங்க?
இவங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் சொல்றதுக்கு மனம் வருதுன்னு தெரியல. நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் சொன்னாக்கா, நம்ம வந்து அன்றாடம் கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. எப்படின்னாக்கா, காலையில முடிச்ச உடனே உங்க கண்ணுல முடிச்சு இவங்க முகத்துல முடிச்சிட்டு போனாதான் என்னக்கா காரியம் எல்லாம் நல்லபடியா
நடக்கும்.
யார் முகத்துல முடிச்சனோ இன்னைக்கு காரியம் நடக்கல.
பாருங்க
இப்படி எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் நினைச்சா ரொம்ப கேலி குத்தாதான் இருக்குது.
சில வியாபாரிகள் ஒரு நியத்தை வச்சிருப்பாங்க.
ஆமா,
வந்து முத முதல்ல கடையில ஜாமா வாங்கினா வியாபாரம் அப்படிதான் இருக்கும். இந்த ஒருத்தன் வர்றா பாருங்க, முதல்ல வாங்கிட்டு போனா விளங்கவே விளங்காது. இப்படி எல்லாம் ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க வர்ற கஸ்டமர்களை கூட திட்டுறது, சபிக்கிறது, பெற்ற பிள்ளைகளை கூட சபிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு.
ஆமா சார், இப்படி சொல்றவங்க நான் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா உண்மையிலே அவங்க அப்படி சொல்லியே அந்த கஷ்டத்தை தேடிக்கிறாங்க. அவங்க அப்படி சொல்வதாலேயே அது வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா ரொம்ப குடும்பங்களை நானும் பாத்துருக்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைகளை பாகுபாடு காட்டி வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில அந்த குடும்பத்துல கஷ்டம் ஏற்படுது. இப்படி பாகுபாடு காட்டுவதால ஏற்படும் சோதனை தான் அது
இருக்கும். அந்த பிள்ளையினுடைய மனபாவம் எப்படி இருக்கும்? அது ஒரு பிஞ்சு பூ, அத நம்ம பிஞ்சிலேயே நம்ம கசக்கிறது மாதிரியும் கருகி விடுற மாதிரி அதனுடைய முகம் வாடாதான். என்ன தம்பி யோசிக்கிறீங்க, இதனுடைய முகம் எப்படி வதங்கிரும்?
உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் வந்து இந்த குழந்தைய வந்து பெரியாள் ஆக்கி அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் காட்சிகளை செஞ்சு ஏன்னு நம்மளுடைய இந்த முதுமையான காலத்துல வந்து ஒரு மகனுக்கு வந்து ஒரு மருமகளை எடுத்தேன்னு சொன்னா நமக்கு உதவி ஒத்தாசையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல இன்னைக்கு திருமணம்லாம் செய்யறாங்க. அந்த மருமகன் வந்த நேரம் தாய் தகப்பனையே வந்து இந்த பையன் விரட்டி விடுற அளவுக்கு இருக்குது. இந்த நேரத்துல போய் இவங்க உண்மையிலே நாலு நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரத்தையெல்லாம் பார்த்து அறிஞர் மார்க்க அறிஞருடைய போதனை எல்லாம் கேட்டு திருமணம் எல்லாம் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆசிரியர் இந்த போதனைகள்லாம் நல்ல அறிவுரை சொன்னவங்களை நம்ம குறை சொல்றதா அல்லது நம்ம தாய் தந்தையருடைய
ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முறையான மனிதருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதாவது அல்லாஹு தஆலாவுடைய அருள்கூடையும் ரஹமத்தும் நம்ம நம்ம நசீபுல எழுதி வச்சிருச்சு. ஒரு குழந்தைய வச்சுதான் நம்மளுக்கு ரிஸ்க் அளக்கணும், இன்னொரு குழந்தைய வச்சு நம்மள தரித்திரியமாக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை அல்ல. நம்மளுடைய ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கோ அத யாருமே தடுக்க முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்தே
தீர்வான்.
நம்மள பீடையாக ஆக்கணும்னு அல்லாஹு தஆலா நினைச்சா எந்த குழந்தையும் நம்மளுடைய நிலைமையை உயர்த்தி வைக்க முடியாது.
ஆமா சார், அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றது கூட என்ன, உங்களோட முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க, முடிவு செய்யறவன் நான், உங்களுடைய முயற்சிக்குரிய பலனை நான் தரப்போறேன்.
அந்த முயற்சியினுடைய விளைவாக கிடைக்கக்கூடியதா அதிர்ஷ்டம். வேற தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், அதனால வந்துடும் இதனால வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க கூடாது.
ஆமா, இந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வச்சு இப்படி ஒவ்வொரு மனிதனும் சொல்ல போகும்போது இறைவன் அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை கூட தடை செய்திடும்
பாத்தீங்களா. அதாவது இன்றைய காலத்துல ஒரு மனிதனுடைய உபதேசத்தை, ஒரு வேத விளக்கத்தை, ஒரு நபியினுடைய வழியை பின்பற்றதை விட்டுட்டு ஒரு கிளியவும் ஒரு பூனையவும் ஒரு மிஷினையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு தடவை ஒரு பயணத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது கோலம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுகிட்டு இருக்கோம். பினாங்கு போகும்போது நண்பர் சொன்னாரு, அந்த இடவாக்குற மிஷின்ல நின்று ஒரு 20 காசு உள்ள போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க, அதுல ஒரு சிட்ட வர அப்படின்னாரு. என்ன வரும் அப்படின்னா, நம்ம போற பயணத்தினுடைய வெற்றி எப்படி அமைதுன்னு வரும் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதோட நான் சொன்னேன், இந்த ஒரு கத்தரிக்காய் மூட ஒண்ணு கிடக்கு, அதை தூக்கி அந்த மிஷின்ல வச்சுட்டு ஒரு 20 காசு போடுங்க, முதல்ல அது என்ன வருதுன்னு பாப்போம். சரின்னு அவரை சிரிச்சுக்கிட்டே கத்தரிக்காய் மூடைய தூக்கி வச்சு ஒரு 20 காசு உள்ள தள்ளி விட்டாரு. திடீர்னு ஒரு அட்டை வந்துச்சு, அதுல என்ன எழுதிருக்குன்னு கேட்டா, உனக்கு வாய்த்த அதிர்ஷ்டம் போல் யாருக்கும் வாய்க்க முடியாது, உனக்கு விரைவில் ஒரு மனைவி அமைய போகிறது, வாழ்க்கை உயர போகிறது. கத்தரிக்காய்க்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையுமா? கத்தரிக்காய் ஆனா பொண்ணா, அதுக்கு நல்ல மனைவி அமையுண்டு இருக்க,
நல்ல
குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆனா வந்து உண்மையிலே வந்து எல்லாரும் வயிற்றுக்கும் அது போறது பெரிய அதிர்ஷ்டம்
சார். இந்த மாதிரி மிஷினை பெரிய பெரிய கடைகள், சூப்பர் மார்க்கெட்டிங் எல்லாம் இறக்கி வச்சு அந்த நிறுவனங்கள் எல்லாம் சம்பாதிக்கிற பணம் இருக்குத எக்கச்சக்கம் சார். இதுல ஏமாறிகள் நாம் தான்.
ஏமாற்றுறதுக்கு உண்டான நிலைமைகள் நாட்டுல வந்து ரொம்ப பெருகி போச்சு.
அதுலயும் உஸ்தாது சொன்ன 20 காசு நான் நினைக்கிறேன் அந்த காலம். இப்ப ஒரு வெள்ளி போட்டாதான் அந்த மிஷின் சாஸ்திரத்தை சொல்லுதான்.
சில நேரத்துல பாடல் எல்லாம் கேக்குறது சார், அதுல வந்து ஒரு பாட்டு எப்படி சொன்னா, ஒரு இஸ்லாமிய பாட்டு தான், நல்லது நினைத்து இறைவனை துதித்தால் வெற்றி கிடைக்கும், வெற்றி நிச்சயம்.
இறைவனை துதிக்கிறதுல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சொல்றீங்க.
ஆமா சார், இன்னைக்கு இந்த பாட்டு வரிகள்ல வந்து இன்னைக்கு மக்கள் வந்து சில போதனைகளை நேரடியா சொல்லும் பொழுது அதை அலட்சியப்படுத்துற மாதிரி தெரியுது. அதை வந்து பாட்டு ரூபத்துல சொல்லும் பொழுது ஒரு இனிமையா இருக்குது, மக்களுக்கு ஒரு நல்ல
நிக்கிது. இதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானத்துல அப்பதே சொல்லிட்டான், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழிலை கொண்டும் உதவி தேடுங்கள், மற்றவற்றை வைத்து உதவி தேடாதீங்க, அது அதிர்ஷ்டம் இது அதிர்ஷ்டம் போகாதீங்க அப்படின்னு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நினைச்சு எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான வெள்ளிகளை கொடுத்துட்டு
ஏமாந்து கூட ஒரு பேப்பர்ல பார்த்தோம் சார். என்னன்னு சொன்னா, ஒரு பெண்மணிக்கு உடல்நிலை சரியில்லை.
சரி,
இந்த உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா என்ன செய்யணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும். யாரோ ஒருவர் சொன்னாரா, உங்களுக்கு என்ன நோய்ங்கறது அந்த கல்லால தெரிந்து கொள்ளலாம், இந்த கல்லை நீங்க வாங்கி வச்சிருந்தா உங்களுடைய சீக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு.
சுபஹானல்லாஹ்,
இன்னைக்கு ஒரு வியாபாரமும் போயிருது, அவங்களுக்கு ஒரு ஆதாயமும் போயிருது. இன்னைக்கு பாதிக்கப்படுறது யாரு,
பொதுமக்கள் தான்.
பொதுமக்கள் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்து ஏமாற்றுதல் ஏமாறுதல் இருக்க, இதெல்லாம் எப்படி வச்சா நம்ம வந்து சொல்லி நிவர்த்தி பண்றது.
அதுலயும் மனிதர்கள் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பதற்கு இதை கருவியாக்கிக்கிட்டாங்க.
இப்ப இதுக்குதான் அரசாங்கமும் அமைச்சர்களும் அடிக்கடி சொல்றாங்க, இரட்டிப்பான பணம் கொடுப்பாண்டு அதை சொல்லி ஏமாந்துடாதீங்க, கல்லு விப்பாங்க அதை சொல்லி ஏமாந்துராதிங்க. இப்படி எல்லாம் அரசாங்கத்துல இருந்து அறிக்கை வெளியாகுது, அமைச்சர்களை அடிக்கடி உபதேசம் செய்யறாங்க. இவைகளையெல்லாம் மறந்துட்டு அதையெல்லாம் மீறிட்டு நம்ம குறுக்கு வழியில முன்னேறணும், சீக்கிரம் பணக்காரன் ஆயிடும் நினைச்சுதான் இருக்கிற பணத்தையும் விட்டுட்டு ஓட்டாண்டியாயிரும்.
அதுவும் இந்த வயது முதிர்ந்தவர்கள் பேங்க்ல போய் காசு எடுக்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு துணைக்கு பேரனையோ அல்லது மகனையோ அல்லது மகளையோ ஒரு துணைக்கு கூட்டிட்டு போனா ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஏனதானோ நம்முடைய இது வந்து வரவு செலவுடைய
தொகை நிலவரத்தை
வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் காட்டக்கூடாது இப்படிங்கிற ஒரு நிலைமை எல்லாம் போறாங்க. இந்த மாதிரி பாதிக்கிறது யாரு?
பெற்ற பிள்ளைக்கு கூட தெரியாம இருக்கிற போனா தனக்கு கூட உபயம் இல்லாம போயிருக்கு.
ஆமா, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு பாட்டுல இருக்கு, திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுண்டு. இன்னைக்கு உண்மையிலேயே வந்து ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுக்காரர்கள் இருப்பாரு. இதுதான் உண்மை.
அதனால நம்ம ஏமாற கூடாது. அப்படி ஒரு ஆசை வார்த்தை காட்டி பணத்தை அதிகமா ரெட்டி பார்க்கிட்டாரு, இந்த கல்ல வச்சுக்கோங்க, இதன் மூலம் அதிர்ஷ்டம் வந்துரும், இதன் மூலம் வாழ்க்கை செழிப்பாயிரும் அப்படின்னு சொன்னாக்க நம்பிக்கை படக்கூடாது. நம்மளுடைய செழிப்பமும் நம்மளுடைய ரிசுக்கும் அல்லாஹு தாலாவுடைய கையில தான் இருக்கு. அல்லாஹ் யாருக்கு ரிசுக்க கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை தடுக்கிறதுக்கு எந்த மனிதனாலும் முடியாது. அதே நேரத்துல எந்த ஒரு அதிர்ஷ்டத்தை, எந்த ஒரு யோகத்தை, எந்த ஒரு ரஹமத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டானோ அதை மற்றவர்களால தடுக்க முடியாது. அப்படின்னு
நமக்கு உள்ள ரகமத்தையோ நம்மளுடைய எதிர்காலத்தையோ மற்றவர்கள் வந்து அதை கணித்து கூற முடியாது.
மற்ற வகையினால அது நம்மளுக்கு வந்துடாது. ஒரு கல்ல நம்ம வாங்கிட்டோம்னா அது என்ன செய்யும்? வீட்டுலதான் இருக்கும். அது எப்படி நம்மளுக்கு ரகமத்தையும் பறக்கத்தையும் ஒரு கடாட்சத்தையும் இழுத்து வரும்?
எதா இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அனைத்து செயல்முறைகளும் வந்து இறைவனுக்கு உட்பட்டதா தான் இருக்கணும்.
இன்னைக்கு
வந்து மனிதர்கள் வந்து எதை வேணும்னாலும் சொல்லலாம், சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமைகள் அவங்களுக்கு இருந்தாலும் நமக்குண்டு ஒரு சில சிந்தித்து செயல்படுவதற்கு சில தன்மைகள் இருக்குது. அதனால வந்து எந்த காரியமும் சரி இறைவன் அல்லாமல் எதுவும் நடைபெறாதுங்கிற ஒரு மன உறுதிய நம்ம தான் ஏற்படுத்தணும்.
நம்பி நல்லா ஈமான்தனத்தோட இருக்காரு அல்ஹம்துலில்லாஹ். இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் வந்து இறை நம்பிக்கையோட நம்ம வாழணும். கொடுக்கக்கூடியதும் இறைவன், எடுக்கக்கூடியதும் இறைவன், தடுக்கக்கூடியதும் இறைவன் என்கிற இறை நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கணும்.
எந்த அளவுக்கு நம்ம வந்து படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி மார்க்க அறிவுகளை வந்து உங்க மாதிரி ஆளுகிட்ட கத்துக்கிறதுனால எவ்வளவு பயனா இருக்கு சார். இதனாலதான் வந்து உலக கல்வியை காட்டிலும் வந்து மார்க்க கல்வியை சேர்ந்து படிக்கணும் என்று சொல்லிட்டு உங்க மாதிரி ஆளுகிட்ட தான் நான் வந்து அடிக்கடி பழகிறது பேசுறது. இருந்தாலும் அந்த நேரத்தை வந்து வீண் பண்ணாம மார்க்க சம்பந்தப்பட்டுதான் கேட்டுக்கிறது.
இப்படிப்பட்ட மார்க்க சம்பந்தப்பட்ட விளக்கங்களை தெரியணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய வெற்றி. நம்ம கேட்க கூடாது, இதை போய் எப்படி கேட்கறது, அதை போய் எப்படி கேட்கறதுன்னு நினைச்சுக்கிட்டே ரொம்ப பேர் வந்து வாழ்க்கையை பாழ்படுத்திக்கிறாங்க. குரான்ல இதை பத்தி என்ன சொல்லியிருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்னங்கிற உஸ்தாதுமார்கள்ட்ட நெருங்கி நெருங்கி கேட்கணும். அப்படி கேட்டாதான் வாழ்க்கையில தெளிவு கிடைக்கும்.
ஆமா சார், சரியா சொல்றீங்க. அதுலயும் மனிதர்கள் வந்து தன்னுடைய முயற்சியில தொடர்ந்து கொண்டே இருக்கணும், மனம் தளராம தொடரணும். இறைவன் நிச்சயம் வெற்றியை தந்தே தீர்வான் இல்லையா?
இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் குடும்பங்கள்ல உருவாகும். உஸ்தாதுமார்களை வந்து நம்ம எதுக்காக வச்சிருக்கோம்? தொழுகை வைக்கிறதுக்கும் வேற துஆ சலாமத் ஓதுறதுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம உயர்வு பெறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடிக்கிறதுக்கு. அவர்கள் மூலமா நமக்கு எந்த வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதை அவர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த வெற்றி பாதையை நம்ம அடைஞ்சுக்கிறதுக்கு, இதற்காகவும் உஸ்தாதுமார்களை நம்ம ஆண்டி விளக்கங்களை கேட்டுக்கிறனோ. இத்தகைய முறையில எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்க துணிச்சலான முறையில நம்மள்கிட்ட கேளுங்கம்மா, நல்ல ஒரு விளக்கத்தை சொல்லுவோம். தம்பி நல்ல ஒரு இஸ்லாமிய விளக்கத்தோட இருக்கிறாரு, இப்படித்தான் நம்ம குடும்பங்கள்ல இருக்கணும். சரி, இன்ஷா அல்லாஹ் மணி 9:30 ஆக போகுது. மற்ற விஷயங்களை இன்ஷா மறுதடவை சந்திக்கும் போது பேசுவோம். எனக்கு நேரமாக நான் போயிட்டு வரமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
இடம்பெற்ற நிகழ்ச்சி இஸ்லாமிய குடும்பம். அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் ரேஹான் பீவி, ஹாஜா மைதீன் மற்றும் உஸ்தாத் உமர் ஜாஃபர் ஆகியோர். தயாரிப்பு ஹாஜா மைதீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.